எல்லா புகழும் நம்மை படைத்து பல கோடிக்கணக்கான மக்கள் கண்மூடித்தனமாக வழிகாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட சில எண்ணிக்கையரான எங்களை நேர்வழிப்படுத்தி நமக்கு சிறந்த மார்க்க அறிவையும் தந்து நம்மை சீரான பாதையிலே செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுக்கே உரியது. அவனுடைய சாந்தி, அவனுடைய அமைதி, நல்வாழ்த்துக்கள் இறுதி தூதராகிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த முஹம்மது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரிகளை தேடி தேடி கற்று தமது வாழ்க்கையாகவே மாற்றிக்கொண்ட உத்தம சஹாபாக்கள், சஹாபியாக்கள், அனைத்து முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. இந்த இன்றைய இந்த உலகிலே ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் தம்முடைய வாழ்க்கை, தமது வாழ்க்கை நெறி எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஒரு வழிமுறை அற்றவர்களாக, கட்டாக்காளிகளைப் போன்று, கட்டுப்பாடற்ற மாடுகளைப் போன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, நாங்கள் கட்டுப்பாடாகிய அந்த மாடுகளுக்கு, ஒட்டகங்களுக்கு இடப்படக்கூடிய அந்த கயிற்றை எமது கழுத்திலே நாங்கள் சுமந்து, நாங்கள் கட்டுப்பாடு என்ற இஸ்லாத்தை ஏற்று இந்த இஸ்லாமிய கூட்டத்திலே இணைந்திருக்கின்றோம். எனவே இந்த இஸ்லாமிய கட்டுப்பாடாகிய கயிறு எங்களுடைய கழுத்திலே இருந்து எப்பொழுது அவிழ்ந்து விடுகிறதோ அப்பொழுது அந்த இஸ்லாமிய வலயத்திலிருந்து நாம் சென்று விடுவோம். இஸ்லாம் என்றாலே கட்டுப்பாடு. 24 மணித்தியாலமும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த கட்டுப்பாடு ஒவ்வொரு முஸ்லிமிலும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த கட்டுப்பாடு பல்வேறு வகைப்படும். அல்லாஹுக்குரிய கட்டுப்பாடு, தூதருக்குரிய கட்டுப்பாடு, அமீருக்குரிய கட்டுப்பாடு, தகப்பனுக்குரிய கட்டுப்பாடு, தாய்க்குரிய கட்டுப்பாடு, கணவனுக்குரிய கட்டுப்பாடு என்று, பாடசாலை அதிபருக்குரிய கட்டுப்பாடு என்று கட்டுப்பாடுகள் எந்த நேரமும் இருந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலும். எனவே இந்த கட்டுப்பாடு எப்பொழுது எம்மிலே இருந்து போகின்றதோ அப்பொழுது இஸ்லாம் போய்விடும் என்ற சந்தேகம் இல்லை. இதற்குரிய பல ஆதாரங்களை அறிந்ததன் காரணமாகத்தான் நாங்கள் இந்த இஸ்லாத்திலே நுழைந்திருக்கின்றோம், இந்த ஜமாஅத்திலே சேர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா ஒரு விடயத்தை நினைவூட்டுகின்றான். நாம் ஒவ்வொருவரும் அதனை சிந்திக்க வேண்டும். இஸ்லாத்தை ஏற்று 20 வருடங்கள், 25 வருடங்கள் தான் கழிந்திருக்கின்றன. இன்று நாங்கள் அந்த 20-25 வருடங்களுக்கு முன்பு அந்த இஸ்லாத்தை ஏற்ற பொழுது எம்மிலே எப்படி அந்த ஈமான், இஸ்லாமிய தாகம் இருந்ததோ இப்பொழுது இருக்கிறதா, நாம் கேள்வி எழுப்ப வேண்டும். அதற்குரிய பதில் இல்லை என்று வருமாக இருந்தால் இன்னும் சிறிது காலத்திலே நாங்கள் ஏனைய ஜாகிய மக்களை போன்று, ஏனைய பிரிவுகளை போன்று மாறிவிடுவோம், சந்தேகமில்லை. இஸ்லாம் என்றது விடாப்பிடியாக தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. முஸ்லிம்கள் என்பவர்கள் தொடர்ச்சியாக காலம் காலமாக உலகம் அழியும் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்க மாட்டார்கள். ஒரு காலத்திலே இஸ்லாத்தை ஆர்வத்தோடு பின்பற்றுவார்கள். அதன் பிறகு அவர்களிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முரணான ஜாஹிலிய பண்புகள், ஜாஹிலிய கலாச்சாரங்கள், ஜாஹிலிய பழக்க வழக்கங்கள், அந்நிய மார்க்கத்திலே இருக்கக்கூடிய சில விடயங்கள், உலக ஆசைகள், ஆசா வாசங்கள், இவைகள் எல்லாம் அவர்களிலே வந்து சேருகின்ற பொழுது இஸ்லாம் சிறிது சிறிதாக விலகி செல்லும். அந்த நிலை எங்களிலே வந்திருக்கிறதா இல்லையா என்பதை நாம் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். 10 வருடங்கள், 20 வருடங்களுக்கு முன்பு எனது ஈமான் எப்படி இருந்ததோ அப்படி இப்பொழுது இருக்கிறதா என்பதை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அல்லாஹு தஆலா அதைத்தான் சொல்லுகின்றான். ஆல் இம்ரான் 103வது வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கின்றான், வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடித்து அவன் பக்கமே சாய்ந்தவர்களாக ஒரே அமைப்பாக இருந்து கொள்ளுங்கள், ஒரே கூட்டமாக இருந்து கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். எனவே இந்த சமுதாயம் இந்த வசனத்தையே மாற்றி அல்லாஹு தஆலா பிரிந்து விடாதீர்கள் என்று ஹராமாக்குகின்றான். பண்டி சாப்பிடாதே, பொய் கூறாதே என்று சொன்னதை போன்று பிரியாதே என்று அல்லாஹு தஆலா தடை செய்கின்றான். இது ஹராம். ஆனால் இன்றைய இந்த சமுதாயம் இதனை ஹலாலாக்கி வைத்திருக்கின்றார்கள், பிரிவது கூடும் என்று. இந்த பிரிதல் என்ற நிலை எம்மிலே எப்பொழுது வரும் என்றால், எம்மிலே இஸ்லாமிய அந்த தாகம் குறைகின்ற பொழுது ஏற்படும். இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று குறைகின்ற பொழுது ஏற்படும். எப்பொழுது எமக்கு இந்த இஸ்லாத்தினுடைய தாகம் வரும் என்றால், இந்த தாகம் எப்பொழுது எங்களிலே இருந்து கொண்டிருக்கும் என்றால், நாம் எந்த நேரமும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றானே, கூனு மின சாதிகீன், உண்மையாளர்களோடு இருங்கள் என்று. உண்மையாளர்களோடு இருக்க வேண்டும், எப்பொழுதும் விசுவாசிகளோடு இருக்க வேண்டும், விசுவாசிகளுடைய உபதேசங்களிலே கலந்து கொள்ள வேண்டும். என்னென்ன பயான்கள் நடத்தப்படுகின்றனோ அவை ஒவ்வொன்றிலும் நாம் கலந்து கொள்ள வேண்டும். இல்லையாக இருந்தால் எம்மிலே இருந்து இஸ்லாம் விலக ஆரம்பிக்கும். நான் ஒரு உதாரணத்தை இறுதியிலே சொல்ல வருகின்றேன். எனவே தான் இந்த விடயங்களை முன்பாக நான் கூறிக்கொள்கின்றேன். எனவே எங்களிலே கடைசி வரைக்கும் தாகம் இருக்க வேண்டும், இஸ்லாமிய தாகம். நான் முஸ்லீமாக மரணிக்க வேண்டுமாக இருந்தால், நாங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய அந்த வேத வசனங்களை எங்களுடைய காதிகளை கேட்கக்கூடியவர்களாக, அவற்றை படிக்கக்கூடியவர்களாக, சுன்னாக்களை ஹதீஸ்களை வாசித்து அவற்றை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இதனை கூறிவிட்டு பிரியாதீர்கள் என்று சொல்லிவிட்டு, வதுகுரு நியமத்தை அல்லாஹ் அழைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். இதுகுண்டு மாதா, நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள், அல்லஹ பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கு இடையில் அல்லாஹு தஆலா இணைப்பை ஏற்படுத்தினான். நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரியாக இருந்தீர்கள், ஒருவர் மீது ஒருவர் பொறாமை கொண்டவர்களாக இருந்தீர்கள், ஒருவர் மீது ஒருவர் கோபம் கொண்டவர்களாக இருந்தீர்கள், குரோதம் கொண்டவர்களாக இருந்தீர்கள். வெளியிலே நல்ல வேஷத்தோடு நடந்து கொண்டாலும் உள்ளத்திலே பெரும் ஒரு குரோதத்தோடு நீங்கள் இருந்தீர்கள். பிரிவிலே இருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா உங்களுடைய உள்ளங்களிலே இணைப்பை ஏற்படுத்தினான். எப்படி தெரியுமா அந்த இணைப்பு வந்தது? ஃபல்லஹு பைன குலூபிக்கும் ஃபஸ்பஹ்தும் பிநிஅமத்திஹி, அவனுடைய அருளை கொண்டு நீங்கள் ஆகிவிட்டீர்கள். எப்படி? இஹ்வானன், சகோதரர்களாக. எனவே சகோதரர்களாக அல்லாஹ் என்னை மாற்றியதன் காரணமாக அந்த இணைப்பை ஏற்படுத்தினான். இப்பொழுது விரோதங்கள், குரோதங்கள், கோபதாபங்கள் எல்லாம் அகன்று விட்டது. எனவே ஒரே கூட்டமாக இருக்கின்றோம். எங்களிலே எப்பொழுது இந்த சகோதரத்துவம் குறைகின்றதோ, கோபதாபங்கள் வருகின்றதோ, இந்த பிரிவினை என்ற பாவம் ஏற்படும். ரிவர்ஸ். இந்த வசனத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் நினைத்து பாருங்கள், நியமத் அல்லாஹ் அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே நாங்கள் இஸ்லாத்தை ஏற்ற பொழுது அந்த அல்லாஹ்வுடைய அருளை நாங்கள் எப்படி நம்பி இருந்தோமோ, இன்று அந்த அருளை, அந்த அருள் பற்றிய விளக்கம் எங்களிலே இருக்கின்றதா? அந்த இஸ்லாமிய ஆர்வம் எங்களிலே இருக்கின்றதா? அந்த நேரத்தில் என்னுடைய மனைவியை நான் எப்படி பக்குவப்படுத்த வேண்டும்? எனது பிள்ளைகளை நான் எப்படி இஸ்லாமிய தாகத்தோடு வளர்க்க வேண்டும்? எப்படி நான் அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்ற வேண்டும்? அந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள் என்ன துன்பங்களை பட்டார்களோ, என்ன கஷ்டங்களை பட்டார்களோ, அதே போன்று நானும் கஷ்டப்பட்டு இந்த அல்லாஹ்வுடைய பாதையில இருக்க வேண்டும் என்ற தாகம் அன்று இருந்தது, இன்று இருக்கிறதா? அல்லாஹு தஆலா நினைத்து பார்க்க சொல்லுகின்றான், உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்கள் மீது செய்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள், விரோதிகளாக இருந்தீர்கள், உள்ளங்களுக்கு இடையிலே இணைப்பை ஏற்படுத்தி நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள். நீங்கள் அப்பொழுது நீங்கள் நரகத்தினுடைய நரக கிடங்கினுடைய விளிம்பிலே இருந்தீர்கள், நரகத்தினுடைய ஓரத்திலே இருந்தீர்கள். அதிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான். நீங்கள் நேர்வழி பெறும் மூலமாக, நீங்கள் சரியான பாதையில இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா இவ்வாறு இந்த வசனங்களை தெளிவுபடுத்துகின்றான் என்று கூறிவிட்டு தொடர் வசனங்களை அல்லாஹ் சொல்லுகின்றான். யௌம தபியல்லு வுஜூஹுன் வ தஸ்வத்து வுஜூஹ், அந்த நாளிலே சிலருடைய முகங்கள் வெண்மையாகவும் சிலருடைய முகங்கள் கருமையாகவும் இருக்கும். ஃபம்மல் லதீன ஸ்வத்தத் வுஜூஹுஹும் அக்ஃபர்தும் பஅத ஈமானிக்கும், எவருடைய முகங்கள் கருமையாக இருக்கின்றதோ அவர்களிடத்திலே கேட்கப்படும், அகஃபர்தும் பஅத ஈமானிக்கும், நீங்கள் விசுவாசம் கொண்ட பிறகு நீங்கள் நிராகரித்தீர்களா என்று அவர்களிடம் கேட்கப்படும். பதுவுக்குல் அதாபி வ குந்தும் தக்ஃபுரூன், நீங்கள் நிராகரித்ததன் காரணமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதனை நீங்கள் சுவைத்து பாருங்கள். ஆல் இம்ரான் 103 முதல் 106 வரையான வசனங்களை எடுத்து பாருங்கள். எனவே ஈமான் கொண்ட பிறகு, ஒரே கூட்டமாக மாறிய பிறகு, ஒரே ஜமாத்தாக இருக்கின்ற அந்த நிலை வந்த பிறகு, சகோதரர்களாக மாறிய பிறகு, எங்களிலே இருந்து எப்பொழுது இந்த சகோதரத்துவம் போகின்றதோ, எங்களிலே எப்பொழுது பொறாமைகள், உலக ஆதாயத்திற்காக பொறாமை, ஒருவன் இஸ்லாத்தை அழகாக பின்பற்றுகின்றான், குர்ஆனை அழகாக கற்றிருக்கின்றான், சுன்னாவை அழகாக பின்பற்றுகின்றான் என்றால் அவனிலே பொறாமை கொள்ள வேண்டும். அதை விட அழகாக நான் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும், குர்ஆனை கற்க வேண்டும் என்று பொறாமை கொள்வது அது கூடுமானது. ஒவ்வொரு முஸ்லீம் செய்ய வேண்டும், அவர் அவன் பின்பற்ற வேண்டும். உலக நோக்கத்திற்காக பொறாமை வருமாக இருந்தால் நிறைய உதாரணங்களை கூறலாம். பொறாமை ஒவ்வொரு விதத்திலே வரும். ஷைத்தானுடைய வேலை இங்குதான் இருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லீம்களும் நன்றாக மனதிலே இருத்திக் கொள்ளுங்கள், ஷைத்தானுக்கு வேலை எங்கும் கிடையாது. ஏனென்றால் இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஷைத்தானுக்கு அடிப்பட்டவர்களாக, ஷைத்தானுடைய அடிமைகளாக, ஷைத்தானுடைய சித்தாந்தங்களை அல்லாஹ்வுக்கு எதிரான கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் அதற்கு எதிரானவர்கள், அல்லாஹ்வுடைய கொள்கைக்கு மாற்றமான தாகூத்துடைய கொள்கைக்கு எதிரானவர்கள், ஷைத்தானுக்கு எதிரானவர்கள் நாங்கள். எனவே ஷைத்தான் எங்களை தான் வழிகெடுப்பதற்கு ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியிலும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய முதலாவது வேலை இந்த சகோதரத்துவத்தை இல்லமாக்குவது. அது பல கோணங்களிலே வரும். ஒருவர் அழகாக தொழில் செய்து கொண்டிருப்பார், அவரிலே பொறாமை ஏற்படலாம். ஒருவர் அழகாக இருப்பார், அவரிலே பொறாமை ஏற்படலாம். ஒருவரிலே வாகன வசதிகள், வீடு வசதிகள் நன்றாக இருக்கும், அவரிலே பொறாமை ஏற்படலாம். ஒருவருடைய அனைத்து குழந்தைகளும் திருமணம் உரிய வயதிலே திருமணம் செய்து கொண்டு செல்கிறார்கள், அவரிலே பொறாமை ஏற்படலாம். இவைகள் அற்பமான விடயங்கள், உலக விடயங்கள். இந்த அற்பமான விடயத்தை தான் முதலாவதாக ஷைத்தான் கை வைப்பான். இஸ்லாத்திற்கு வெளியே போக மாட்டானே. சாதாரணமா ஒரு பொறாமை குணம் ஒன்று மட்டும்தானே, அவன் முஸ்லீமாகத்தான் இருக்கின்றான் என்ற சிந்தனையை அவனிலே ஏற்படுத்தி இப்படியான எண்ணங்கள் அவனுடைய ஏற்படும். இதற்கு நிறைய ஆதாரங்கள் நாங்கள் குர்ஆனில் பார்க்கலாம், எல்லாத்தையும் கூற முடியாது. எனவே நாங்கள் எப்பொழுதும் எந்த தருணத்திலும் இந்த சகோதரத்துவத்தை பேணிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், யாயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல்லான், நீங்கள் அதிகமான இந்த எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன பாபவன் இஸ்முன், இந்த தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சந்தேகங்கள், இவைகள் பாவமானதாகும். எனவே சந்தேகம் கொள்ளாதீர்கள். நீங்கள் ஒரு சகோதரனை பற்றி நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள். வலா யகத பாவுக்கும் பாலா, உங்களிலே சிலர் சிலரை சாப்பிட வேண்டாம். உங்களிலே ஒரு சகோதரன் மரணித்த பிறகு அவனுடைய மாமிசத்தை சாப்பிட நீங்கள் விரும்புவீர்களா? நீங்கள் வெறுப்பீர்கள். எனவே நீங்கள் உங்களுடைய சகோதரனை துருவாதீர்கள், அவரை பற்றி நீங்கள் புறம் பேசாதீர்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு அடுத்த வசனத்திலே சொல்லுகின்றான். இது சூரத்துல் ஹுஜுராத். இதுதான் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு. நீங்கள் உங்கள் சகோதரன் மீது, சகோதரனை பற்றி புறம் பேச வேண்டாம். புறம் என்றால் அனைவருக்கும் தெரியும், ஒரு சகோதரருடைய தவறே, ஒரு முஸ்லிமுடைய தவறை பிறரிடத்திலே கூறினால் அது குறம். அந்த சகோதரனிலே இல்லாத தவறை கூறினால் அது அவதூறு. புறத்தை விட பெரிய பாவம் அவதூறு. புறம் என்ற பாவம் எப்படி என்றால், அவருடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமம், மறுமையிலும் அதே நிலைதான் ஏற்படும். அந்த இறைச்சியை சாப்பிட்டவன் மறுமையிலே தன்னுடைய முகங்களை, நெகங்கள் எல்லாம் செம்புகளினால் இருக்கும், அவனுடைய நெஞ்சுகளையும் முகங்களையும் வறண்டி கொண்டிருப்பான். உலகத்திலே இறைச்சி சாப்பிட்டவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு மீராஜ் சென்ற போது அந்த காட்சியை கண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த புறம் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இது அல் ஹுஜுராத் 12வது வசனத்திலே சொல்லிவிட்டு அல்லாஹ் 13வது வசனத்திலே சொல்லுகின்றான், யா அய்யுஹன் நாஸ் மனிதர்களே, இன்னா கலக்னாகும் மின் தகரின் வ உன்ஸா, நாங்கள் நிச்சயமாக உங்களையும் ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்தோம். நாங்கள் உங்களை ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்தோம். வஜஅல்லாகும் ஷுஉபன் வ கபாயில, உங்களை பல கோத்திரங்களாக பல கிளைகளாக நாங்கள் ஆக்கினோம். லிதஆரஃபு, எதற்கு உங்களை நாங்கள் பல இனங்களாக பல கோத்திரங்களாக நாங்கள் ஆக்கினோம் என்றால், லிதஆரஃபு, உங்களை ஒருவர் மற்றவரை இனம் காண்பதற்காக, சிலரை கருப்பர்களாக, சிலரை கொண்டை சுருண்டவர்களாக, சிலரை உயர்ந்தவர்களாக, சிலரை வெள்ளையர்களாக, சிலரை வெள்ளையும் கருப்பும் மற்ற பொது நிறம் கொண்டவர்களாக, இப்படியெல்லாம் நாங்கள் உங்களை படைத்தோம். ஒரு ஆண் பெண்ணிலிருந்து தான் ஏன் இப்படி உங்களுக்கு இடையில வேறுபாடு ஏற்படுத்தினோம் என்றால், ஒருவரை ஒருவர் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக, இனம் காண்பதற்காக. இன்ன அக்ரமக்கும் இன்ஜல்லாஹிற்காக. எனவே இந்த நிறங்களின் மூலமாக, மொழியின் மூலமாக, நாடுகளின் மூலமாக நீங்கள் யாரும் உயர்வடைய மாட்டீர்கள். நிச்சயமாக உங்களுடைய உயர்வானவர், கண்ணியமானவர், சங்கைக்குரியவர் யார் என்றால் அல்லாஹுவை பயந்தவர். தக்வா எவரிலே இருக்கிறதோ அவர் தான் உங்களிலே சிறந்தவர். இன்னல்லாஹ் அலீமுன் ஹபீர், நிச்சயமாக மிக அல்லாஹ் அறிந்தவன், அனைத்தையும் உற்று நோக்கியவன், அனைத்தையும் தெரிந்தவனாக அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்றான். இது அல் ஹுஜுராத் 13வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், புறம் பேசக்கூடாது என்ற காரியத்தை சொன்ன பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், நாங்கள் உங்களை ஒரு ஆண் பெண்ணில் இருந்து தான் படைத்தோம். ஒரு ஆண் பெண் என்ற ரெண்டு சோடிகளிலே இருந்துதான் அல்லாஹ் எங்களை உருவாக்கினான். எனவே இந்த சோடி சேர்க்கின்ற வேலை அல்லாஹ்வுடைய வேலை, எங்களுடைய வேலை இல்லை. இது எப்படி என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த குதுபாவில் பார்ப்போம். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் இன்னஹு அல்கஃபூர் ரஹீம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، நான் ஆரம்பத்திலே கூறியது, அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் நரகத்தின் விளிம்பிலே இருந்தீர்கள், அல்லாஹ் காப்பாற்றி ஒரே கூட்டமாக ஆக்கி எங்களை சகோதரர்களாக ஆக்கியிருக்கின்றான். எனவே இந்த சகோதரத்துவம் இல்லாமல் போகின்ற பொழுது இஸ்லாம் எங்களிலிருந்து இல்லாமல் போய்விடும், எந்த சந்தேகமும் கிடையாது. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. இஸ்லாம் எங்களிலிருந்து போவதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? இன்று உலகிலே இருக்கக்கூடிய இந்த ஆண் பெண் சோடி சேர்க்கக்கூடிய பிரச்சனை, இது ஒரு சர்வதேச பிரச்சனையாக இருக்கிறது. ஓர் ஆணுக்கு 7 பெண்கள் என்ற விகிதத்தில் இருப்பதாக கூறுகின்றார்கள் சில ஆய்வாளர்கள். நாங்கள் கணக்கிடவில்லை, அல்லாஹ் அறிந்தவன். இது மனித கணிப்பீடு, மனித கணக்கு. நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கின்றோம். எப்படி ஈமான் கொண்டிருக்கின்றோம்? எம்மை படைத்த அல்லாஹ் எமது உயிர் போவதற்கு முன்பு எங்களுக்கு எழுதப்பட்ட அனைத்து உணவும் எங்களுக்கு கிடைக்காமல் மரணிக்க மாட்டோம் என்று நாங்கள் நம்பியிருக்கின்றோம். அப்படியா இல்லையா? அந்த நம்பிக்கை இல்லை என்றால் ஒருவன் மூமினாக முடியாது, முஸ்லிமாக முடியாது, அவன் காபிராகத்தான் இருப்பான். நீங்கள் உணவு அளிக்க வேண்டும் என்ற அச்சம் ஏற்பட்டு உங்களுடைய பிள்ளைகளை கொல்லாதீர்கள். நிச்சயமாக உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சந்ததியினருக்கும் நாம் தான் உணவளிக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே அல்லாஹு தஆலா அந்த உணவளிக்க கூடிய அந்த விடயத்தை நாங்கள் ஈமான் கொண்டதன் மூலமாகத்தான் முஸ்லிமாக இருக்கின்றோம். அதே போன்றுதான் சோடியிலே இருந்துதான் எங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். எனவே ஒரு ஆண் ஒரு பெண் இரண்டு சோடிகளாக சேர்க்கின்ற வேலை அல்லாஹ்வுடைய வேலை. இன்று இந்த ஜாஹிலிய சமூகம், ஜாஹிலியத் என்றால் இதுதான் ஜாஹிலியத். அல்லாஹ்வின் தூதருடைய வாயினால் சொன்னார்கள், என்ன ஜாஹிலியத்? அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை இறக்குவதற்கு முன்பு, அல்லாஹ்வின் தூதர் 40 வயதிலே நுபுவத் பெறுவதற்கு முன்பு என்ன நிலை இருந்தது? பெண்களை கொலை செய்தார்கள். பெண் பிள்ளைகள் பிறந்தாலே அவர்களும் முசீபத்தாக கருதினார்கள். என்ன காரணம்? இந்த பிரச்சனை, சோடி சேர்க்கின்ற பிரச்சனை தான். அதே ஜாஹிலியத் இருக்கிறது. இன்று தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற இந்த சமூகம் என்ன செய்கின்றார்கள்? நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு மூவர், நாம் இருவர் நமக்கு நால்வர், இவ்வளவு தான். பிள்ளைகளை குடும்ப கட்டுப்பாட்டின் மூலமாக கண்ட்ரோல் செய்கின்றார்கள். எதற்கு? ஒன்று, அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற, அல்லாஹ் உணவளிக்கின்றான் என்ற அந்த நம்பிக்கை இல்லா தன்மை. எனவே ஈமான் அங்கு இல்லை. அல்லாஹ் உணவளிக்கின்றான், இவர்கள் நினைக்கின்றால் நான் உணவளிக்க வேண்டும், என்னால் எனவே என்னால் நிறைய பிள்ளை பெற முடியாது என்ற ஒரு கோழைத்தனமான நம்பிக்கை, ஜாஹிலிய நம்பிக்கை. எனவே குடும்ப கட்டுப்பாடு. இரண்டாவது, பெண் பிள்ளையாக இருந்தால் மாப்பிள்ளை தேட வேண்டும் என்ற சிந்தனை, இது ஜாஹிலிய சிந்தனை. எனவே இந்த சிந்தனை முஸ்லிம்களிலே ஊடுருவிடக் கூடாது. அதுதான் என்னுடைய ஜுமாவுடைய சாராம்சம். இந்த சிந்தனைகளிலே வருமாக இருந்தால் ஈமானங்களிலே போய்விடும். இந்த சிந்தனையின் மூலமாக நாங்கள் குடும்பத்தை கண்ட்ரோல் செய்வோமாக இருந்தால் ஈமான் போய்விடும். அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் இயற்கையான விதத்திலே எங்களுக்கு சோடியை தந்து பல வசனங்களை நாங்கள் பார்க்கலாம். நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், உங்களுடைய பெண்கள் விளை நிலங்கள், நீங்கள் விரும்பியவாறு நீங்கள் அவர்களோடு நீங்கள் உங்களுடைய விளை நிலத்திற்கு செல்லுங்கள், விரும்பியவாறு நீங்கள் அறுவடை செய்யுங்கள், அவர்களே உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது, நீங்கள் பிள்ளைகளை கொள்ளாதீர்கள், நாங்களே உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உணவளிக்கின்றோம் என்றால் எல்லாம் அல்லாஹ் சொல்லியும், நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்தால் பெண் பிள்ளைகள் வருவதை நாங்கள் கவலைப்பட்டால், இது ஜாஹிலிய சிந்தனை. இந்த சிந்தனை முஸ்லீம்களில் வந்துவிடக் கூடாது. இது பிரிவிலே இருக்கக்கூடியவர்களுடைய சிந்தனை. எனவே தான் நாங்கள் பிரிவில் உள்ளவர்களை பார்க்கின்றோம், இரண்டு குழந்தைகள் மூன்று குழந்தைகள், அதோடு கட்டுப்பாடு. இது சர்வதேச நாசஹாரவர்களுடைய, அந்நிய மதத்தை சேர்ந்தவர்களுடைய ஒரு சிந்தனை. இந்த சிந்தனையை முஸ்லீம்கள் என்பவர்களிலே நன்றாக விதைத்திருக்கின்றார்கள். இன்று ஒவ்வொரு வைத்தியசாலையிலும் இந்த சிந்தனை ஊட்டப்படுகிறது. இவர்களும் அந்த சிந்தனையை விழுங்கி விடுகின்றார்கள். முஸ்லீம்கள் இதனை விழுங்கிவிடக் கூடாது. சோடி சேர்ப்பது அல்லாஹ்வுடைய வேலை. பாருங்கள், அது சம்பந்தமான சில வசனங்களை கூறி இந்த ஜும்மாவை நான் சுருக்கிக் கொள்கின்றேன். யா யுஹன்னாஸ், நேரத்தையோடு கூடிய வசனம் அல் ஹுஜுராத் 12:13, சூரத்து நிசா 4வது அத்தியாயத்துடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், யா யுஹன்னாஸ், மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லது ஹலகக்கும் மின்னத்தின் வாஹிதா, அவன் உங்களை ஒரே ஆத்மாவில் இருந்தான் படைத்தான். அல்லாஹ் முதலாவதாக ஒரே ஒரு ஆத்மாவை, ஒரே ஒரு உயிரை, ஒரே ஒரு மனிதனை தான் படைத்தான். ஹலக மின்ஹா ஜௌஜஹா, அந்த ஆதமிலே இருந்து அவருடைய மனைவியை படைத்தான். ஒரு ஆணிலே இருந்து தான் பெண்ணை படைக்கின்றான். ஆண்களையும் அதிகமான பெண்களையும் படைத்தான். அதிகமான ஆண்களையும் குறைவான பெண்களையும் அல்ல படைக்கவில்லை, அதிகமான ஆண்களையும் அதிகமான பெண்களையும் அல்ல படைத்தான். வத்தக்குல்லாஹ், நீங்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். வத்தக்குல்லாஹ் அல்லதி தசாலுபிஹி வல் அர்ஹாம், உங்களுடைய ரத்த உறவுகளோடு நீங்கள் எவ்வாறு நடந்து கொண்டீர்கள் என்பதை பற்றியும் கேட்பான். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை மிகவும் உற்று நோக்கியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அதே போன்று யாசின் 36வது வசனம், சுபஹானல்லதி கலக்கல் அஸ்வாஜ குல்லஹா, அவன் மிக தூய்மையானவன். அவன் எத்தகையவன் தெரியுமா? ஹலக்கல் அஸ்வாஜ குல்லஹா, ஒவ்வொரு சோடியையும் அவன் தான் படைத்தான், ஒவ்வொரு இனத்தைச் சேர்ந்த சோடியையும் அவன் தான் படைத்தான். மிம்மா தும்பித்துள்ள அருளு, இந்த பூமி முளைப்பிக்கின்றதே, இந்த பூமியிலே வரக்கூடிய ஒவ்வொரு தாவரத்தினுடைய சோடியையும் அவன் தான் படைத்தான். ஒரு தாவரம் தனிமையாக அது காய்ப்பதில்லை, ஒரு தாவரம் அதனுடைய இனத்தை விருத்தி செய்வதிலே தனிமையாக செய்வதில்லை, அதற்கு சோடி தேவை இருக்கிறது. நீங்கள் கற்றிருப்பீர்கள், தாவரத்திற்கும் சோடி இருக்கிறது. அந்த சோடியின் மூலமாகத்தான் தாவரமே உலகிலே பெருகிக் கொண்டு செல்கின்றது. அந்த சோடி இல்லை என்றால் தாவர இனம் அழிந்துவிடும். அவன் தான் ஒவ்வொரு சோடியையும் படைத்தான், பூமி முளைப்பிக்கக்கூடிய சோடியையும் அவன் தான் படைத்தான். வமின் அன்புசியின், உங்களிலேயும் அவன் தான் சோடிகளை படைத்தான். வமிம்மாலா தாயலமுன், நீங்கள் அறியாத எவ்வளவோ படைப்புகள் இருக்கின்றன, அவற்றிற்கெல்லாம் அவன் தான் சோடிகளை படைத்திருக்கின்றான். எனவே எல்லாவற்றிற்கும் அல்ல சோடிகளை வைத்திருக்கின்றான். நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? பிள்ளை பெறுவதிலே நாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? பெண் பிள்ளைகள் 4 இருக்கின்றார்கள், குமர்கள் 6 இருக்கின்றார்கள் என்று ஏன் கவலைப்பட வேண்டும்? அல்லாஹ்விலே நம்பிக்கை இல்லையா? இந்த கவலை இருக்குமா? இருந்தால் நம்பிக்கை இல்லை என்று வரும். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு சபபு, நாங்கள் அந்த சோடியை தேட வேண்டும். அல்லாஹ் சோடியை தந்து விடுவான் என்று வீட்டிலே குந்திக் கொண்டிருப்பதில்லை. எனக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்பதை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவர்களுடைய சோடிகளை எங்கே அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் தேட வேண்டும். இது சபபு, கிடைக்கவில்லையா? அல்லாஹ்விலே நம்பிக்கை இருக்க வேண்டும். நீங்களிலே இருந்தும் சோடியை வைத்திருக்கின்றான். நீங்கள் அறியாத எவ்வளவோ படைப்புகள், எங்களுடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய படைப்புகள் சிலவை, கண்களுக்கு புலப்படாத சிந்தனை போன்ற படைப்புகள் சிலவைகள், ஆனால் கண்களுக்கும் தெரியாத சிந்தனைக்கும் எட்டாத எவ்வளவோ படைப்புகள் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதிசல்லே வருகின்றது. அல்லாஹ்வுடைய படைப்புகள் அனைத்தையும் நாங்கள் அறிய மாட்டோம். எனவே எல்லாவற்றிற்கும் உரிய சோடிகளை அவன் வைத்திருக்கின்றான். கால்நடைகளை பார்க்கவில்லையா? விலங்குகளை பார்க்கவில்லையா? அவைகளுக்கு கவலை இருக்கிறதா? கவலை இருக்கிறது எப்போது தெரியுமா? ஒரு ஆண் நாயை பிடித்து நீங்கள் கூண்டில வைத்திருந்தால் அதற்கு சோடியை தேடிக் கொள்வதற்கு முடியாமல் அது கவலைப்படும். அதற்கு காரணம் அந்த நாய் அல்ல, அந்த நாயை அநியாயம் செய்யக்கூடிய அந்த மனிதன். அந்த நாய்க்குரிய சோடியை தேடி போக விடாமல் அதனை கூண்டிலே அடைத்து வைத்திருக்கக்கூடிய மனிதன் அதற்கு அநியாயம் செய்கின்றான். அந்த கால்நடைக்கு அநியாயம் செய்ததன் காரணமாக அவன் விசாரிக்கப்படுவான். நாங்கள் இங்கு பார்க்கின்றோம், ஒவ்வொரு கால்நடைக்கும் அதற்குரிய சோடியை நாங்கள் சேர்த்து கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் அதுவும் குற்றம். அதற்கு தேவை இருக்கிறது. ஒவ்வொரு சோடிக்கும் அல்லாஹால தேவை என்ற அந்த உணர்வுகளை கொண்டே படைத்திருக்கின்றான். ஒவ்வொரு விலங்கிற்கும், ஒவ்வொரு படைப்பிற்கும், ஒவ்வொரு தாவரத்திற்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் சோடியை வைத்தே இருக்கின்றான். எனவே இந்த நம்பிக்கை எங்களிலே, எங்களுடைய உள்ளத்திலே ஆணித்தரமாக பதிய வேண்டும். நாங்கள் இஸ்லாத்தை ஏற்ற பொழுது இந்த நம்பிக்கை எப்படி இருந்ததோ அந்த நம்பிக்கை இப்பொழுது இருக்கின்றதா? அல்லாஹ் சொல்லுகின்றானே, உங்களுடைய அருளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் இணைப்பை ஏற்படுத்தினான். இந்த இணைப்பு இப்பொழுது இருக்கிறதா? இணைப்பு அறுபடுகிறதா? சாதரத்துவம் இருக்கிறதா? சாதரத்துவம் தூரமாகிறதா? இதுவும் ஒரு காரணம். நான் சோடியை கேட்டேன், எனக்கு அவர்கள் தரவில்லை. நான் இந்த இடத்திலே மாப்பிள்ளை கேட்டேன், எனக்கு இப்ப மாப்பிள்ளை தரவில்லை. நான் இந்த இடத்திலே பொன் கேட்டேன், அவர்கள் எனக்கு பொன் தரவில்லை. ஏன் கவலை? அல்லாஹ் தஆலா எழுதிய சோடி தானே உங்களுக்கு கிடைக்கும், நம்பிக்கை இல்லையா? எனவே இந்த கவலையின் காரணமாகத்தான் அன்றுள்ள ஜாஹிலிய மக்கள் கொலை செய்தார்கள். இன்று எங்களிலே எப்படி ஜாஹிலியத்து வரப்போகின்றது என்றால், எனவே சோடி கிடைக்கவில்லை, நான் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட ஒருவனை திருமணம் செய்யப் போகின்றேன் என்ற முடிவுக்கு வந்தால் இதைவிட ஒரு ஜாஹிலியத் இருக்கிறதா? இன்றைய இந்த பிரிவில் இருக்கக்கூடிய சமூகத்தை எடுத்து பாருங்கள், அவர்களிலே சோடி கிடைக்கவில்லை என்றால் ஒரு சிங்களவனை கட்டி வைக்க மாட்டார்கள், ஒரு இந்துவை, ஒரு தமிழரை கட்டி வைக்க மாட்டார்கள். ஒரு சிங்களவனை இஸ்லாத்திற்கு எடுத்து எனது பிள்ளைக்கு திருமணம் செய்து வைப்போமே என்று அந்த ஜாஹிலியத்திலே செய்து வைக்க மாட்டார்கள். ஜாஹிலியத்திலே இருந்தாலும் தோஷத்தோடு இருக்கின்றார்கள். எனது பிள்ளைக்கு மாப்பிள்ளை இல்லை என்று ஒரு இந்துவை, ஒரு கிறிஸ்தவரை இஸ்லாத்திற்கு நாங்கள் எடுத்து முடித்து வைப்போம் என்று அந்த வேலை செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கும் இந்த இணை வைப்பாளருக்கும் என்ன வேறுபாடு? அவர்களும் இணை வைக்கின்றார்கள், இவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கொண்டு இணை வைக்கின்றார்கள். அந்த இந்துக்கள் ஒரு விதத்திலே அல்லாஹ்வை நம்பி இருக்கின்றார்கள், பல விதத்திலே சிலைகளை நம்பி இருக்கின்றார்கள். இவர்கள் ஒரு விதத்திலே அல்லாஹ்வின் தூதரை நம்பிவிட்டு பல அவுலியாக்களையும் பல கபர்களையும் அல்லாஹ்வுடைய வசனங்களை மாற்றி அமைப்பதிலும் அல்லாஹ்வுடைய வேதத்தை மாற்றுவதிலே இவர்கள் வல்லவர்களாக இருக்கின்றார்கள். இதை விட ஒரு சிறுக்கு என்ன இருக்கிறது? எனவே அந்த சிங்களவர்களுக்கு இவர்களுக்கு என்ன வேறுபாடு? இவர்களை போய் திருமணம் செய்யலாம் என்ற எண்ணம் உங்களிலே வருமாக இருந்தால் இஸ்லாம் போய்விடும். உங்களிலே ஜாயிலிய குடிகொண்டு விட்டது. ஒரு உதாரணத்தை நான் சொல்கின்றேன். இன்னும் நிறைய இது சம்பந்தமான வசனங்கள் இருக்கிறது. எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே உபதேசம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா அனைத்திற்கும் சோடிகளை வைத்திருக்கின்றான். நாங்கள் வீணாக கணக்கு போட்டு சோடி கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டு நாங்கள் மார்க்கத்தை விடும் நிலைக்கு வந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள், எங்களுடைய ஈமான் இன்று ஜாஹிலியத்தோடு ஒற்று நெருங்கி செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை தொடர்ந்தால் இஸ்லாம் அழிந்துவிடும். ஜாஹிலியத்திலே மெச் பார்ப்பார்கள், இவர் இந்த பெண் இந்த மாப்பிள்ளைக்கு பொருத்தமா, மாப்பிள்ளையோட உயரத்துக்கு பொண்ணு இருக்கணும், மாப்பிள்ளையோட சைஸுக்கு பொண்ணு இருக்கணும், மாப்பிள்ளையோட வயசுக்கு ஏத்த பொண்ணு இருக்கணும். இது எப்படி ஒரு இஸ்லாம் இருக்கிறா? அன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் கிடைப்பதற்கு முன்பே நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் தூதருடைய பெயரை சொன்னாலே சலவாத் சொல்லுகின்றோம். அவருடைய பெயரை சொல்லி சலவாத் சொல்ல இல்லை என்றால் அவன் ஒரு கஞ்சன். அந்த தூதருடைய வாழ்க்கையை பாருங்கள், 25 வயது இளைஞன், திருமணம் பிடிக்காதவர், 40 வயது ஒரு கிழவியும் திருமணம் செய்தார்கள். இன்று யாரு அந்த மெச்சை பார்க்கின்றார்கள்? அப்படி ஒரு முஸ்லீம் செய்தால் கிழவியை முடிச்சுட்டு வந்திருக்கிறான். கேவலம் பேசக்கூடிய ஜாகிரியத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி எங்களுடைய இஸ்லாத்தில் இருந்தால் இது இஸ்லாம் அல்ல. எங்களுடைய இளைஞர்களை நாங்கள் தூண்ட வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அறிவுரை கூற வேண்டும். நான் ஆண் பிள்ளைகளை மட்டும் பெறவில்லை, எனக்கும் பெண் பிள்ளைகள் தான் இருக்கின்றார்கள். எனவே சகோதரிகள், நீ திருமணம் செய்தால் வயதுக்கு கூடிய ஒரு பிள்ளையை நீ திருமணம் செய், அவர்களுக்கு சோடிகள் கட்டுப்பாடாக இருக்கும் என்று என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் உபதேசம் செய்ய வேண்டும். என்னுடைய மகன் தியாகம் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய வயதை விட ஒரு 3-4 வருடம் கூடிய ஒரு பெண்ணை அவன் தேர்வு செய்கின்ற பொழுது ஒரு போதும் பெற்றோர்கள் தடையாக இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் அந்த பிள்ளை அவன் சோடியை மெச் பார்க்கின்ற பொழுது அவனுக்கு அந்த பெற்றோர்கள் உபதேசம் செய்ய வேண்டும். மகனே, உனக்கும் சகோதரிகள் இருக்கின்றார்கள், சிந்தித்து நடந்து கொள். இஸ்லாம் என்பது சகோதரத்துவம். நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பம், ஒரே குடும்ப உறுப்பினர்கள், ஒரே குடும்ப அங்கத்தவர்கள். எனவே ஒரு குடும்பத்திலே ஒரு பெண் வயது சென்று கொண்டிருக்கிறதா, அவர்களுக்கு திருமணத்திற்கான சோடி தூரமாக கொண்டு செல்கின்றதா? என்னுடைய பிள்ளையை 5 வருடங்கள் மூப்பாக இருக்கட்டும், 15 வருடங்கள் வித்தியாசத்திலே அல்லாஹ்வின் தூதர் முடித்தார்கள். 25, 40, 30, 40, 15 வருடங்கள். ஏன் நாங்கள் எப்படி அப்படி தூணக்கூடாது? அந்த பெண் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், இப்படி வயது வேறுபாடு என்பது இயற்கையான ஒரு நியதி அல்ல, இது இயற்கை அல்ல. இயற்கையிலே வயது வேறுபாடு கிடையாது, விபச்சாரத்துக்கு வயது வேறுபாடு இருக்கிறதா? ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும். இன்று வயதை பார்த்த இவர்கள் விபச்சாரம் செய்கின்றார்கள். என்ன வயதை பார்க்கின்றார்கள்? இந்த ஹராத்தை செய்வதற்கு. என இந்த ஹராத்தின் மூலமாக நீங்கள் கடுமையான தண்டனையை அனுபவித்தாலும் அவர்கள் அதற்கு ஓகே. ஆனால் ஒரு ஹலாலை செய்கின்ற பொழுது வயதை பார்க்கின்றார்கள். அதே போன்று பெண்களும் மெச் பார்க்கின்ற வேலை முஸ்லீம்களுடைய வேலை அல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதை தாண்டியும் 11 வயது பெண்ணை திருமணம் செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த கணவனுக்கு என்ன குமரி குட்டியை முடிச்சு கொடுக்கிறதா? இது இஸ்லாமில் கிடைத்து அல்வேதம் கிடைத்த பிறகு அவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடித்து காட்டினார்கள். முதலாவதாக அவர்கள் செய்தது விதை, பிள்ளை பெற்றவள்,
கணவனை இழந்தவள், கண்ணி இழந்தவள், இறுதியாக கண்ணியை திருமணம் செய்தார்கள். எனவே இப்படியெல்லாம் இஸ்லாத்திலே எங்களுக்கு எவ்வளவு வழிமுறைகள் இருக்க, நாங்கள் வீணான ஜாகிய சிந்தனை எங்களுடைய உள்ளத்திலே நுழைத்து இஸ்லாத்திலே தூரமாகக்கூடிய சிந்தனைகள் நாங்கள் விதைப்போமாக இருந்தால் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும், ஒவ்வொருவரையும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். எனவே இது சம்பந்தமான நிறைய வசனங்கள் இருக்கின்றன. ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லுகின்றேன். அபு தல்ஹா உம்மு சுலைம் வகான சிதாக்குமா பைனஹுமா அல் இஸ்லாம். அபு தல்ஹா உம்மு சுலைம் என்ற பெண்ணை திருமணம் செய்தார்கள். அவர்களுடைய மகர் அந்த இஸ்லாமாக இருந்தது. எப்படி தெரியுமா? அபு தல்ஹா இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அவர்கள் ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் செய்ய ஆசை வைத்தார்கள். உம்மு சுலைமிடம் வந்து கேட்டார்கள், உம்மு சுலைமே நான் உன்னை திருமணம் செய்ய போகின்றேன். உம்மு சுலைம் என்ன சொல்லார்கள்? கணவன் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கேன், அப்ப முடிச்சுக் கொள்வோம், இந்த சிந்தனைகளிலே வந்துவிடக் கூடாது. உம்மு சுலைம் இஸ்லாத்தை, அபு தல்ஹா இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அவராகவே வழியே வந்து கேட்கின்றார், நான் உன்னை திருமணம் செய்ய போகின்றேன் என்று. எனவே திருமணம் செய்து கொள்வோம், பிறகு மார்க்கத்தில் உள்ள விடயங்களை பார்த்துக் கொள்வோம் என்று அவர்கள் சொல்லவில்லை. சிலர் இந்த இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவர்களை தேடுவதை போன்று எனக்கு தெரிகின்றது. அப்படி நீங்கள் செய்வீர்களே ஆனால் உங்களுடைய ஈமானுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஈமானுக்கும் அது ஆபத்தாக வரும். அந்த மாப்பிள்ளையை நீங்கள் தேடுகின்ற பொழுது அவன் எதற்காக உங்களுடைய பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும்? ஒன்று அழகிற்காக, அல்லது பணத்திற்காக, ரெண்டு நோக்கங்களையும் ஒன்றுக்காக அவன் இந்த இஸ்லாத்தில் இணைந்து அவன் திருமணம் செய்வான். கூடும், ஒருவேளை அவன் இஸ்லாத்தில் இணைந்து நல்லவனாக மாறக்கூடும். நீங்கள் இந்த திருமணத்திற்காக நீங்கள் அவனை மாற்றுவீர்களே ஆனால் அவன் ஒருவேளை நிபாக்கோடு இருந்து உங்களுடைய பிள்ளையை உங்களை வழிகடுத்திவிடக்கூடும். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உம்மு சுலைமை பாருங்க என்ன சொன்னார்கள். உம்மு சுலை இன்னி கத அஸ்லம் து, நான் நிச்சயமாக இஸ்லாத்தை ஏற்றிவிட்டேன். நீ இஸ்லாத்தை ஏற்றால் உன்னை என்னால் திருமணம் செய்ய முடியும். எனவே அபு தல்ஹா இஸ்லாத்தை ஏற்று வருகின்றார். பிறகு ஒரு சிறந்த சாதியாக இருந்தார்கள் அந்த அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய குடும்ப வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இருந்தது என்று பல சம்பவங்கள் வருகின்றன. இது சரியான ஹதீஸ். எனவே எங்களுடைய ஈமானை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஆல் இம்ரான் 103 இருந்து 106 வரைக்கும் உள்ள வசனங்களை எடுத்து பாருங்கள். இஸ்லாத்தை ஏற்ற பொழுது எமது ஈமான் எப்படி இருந்ததோ, இந்த சிர்க்கிலே இருந்து, இந்த பிதாத்திலே இருந்து, இந்த ஜாஹிலியத்திலே இருந்து, இந்த குஃப்ரிலே இருந்து நாங்கள் விலகி வந்த பொழுது எப்படி ஈமான் இருந்ததோ அதே போன்று களங்கமற்ற ஈமான் இப்பொழுதும் இருக்கிறதா? அல்லது அந்த ஜாஹிலியத்திலும் அந்த குஃப்ரிலும் அந்த சிர்க்கிலும் போய் கலக்கக்கூடியதாக இருக்கிறதா? எனவே சிந்தித்து நாங்கள் எங்கள் அனைவரையும் திருத்திக் கொள்வோமாக. அக்குலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் இன்னஹு வல்கஃபூர் ரஹீம். சூரா முன்தஹினா 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நிராகரிக்கக்கூடிய பகுதிகளிலே இருந்து ஈமான் கொண்டவர்களாக அந்த பெண்கள் உங்களிடத்திலே வந்தால் நீங்கள் அவர்களை பரிசோதனை செய்யுங்கள். அவர்களிலே ஈமான் இருப்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் அவர்களை அந்த நிராகரிப்பவர்களின் பால் நீங்கள் அனுப்ப வேண்டாம். இது யாருக்கென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்தாச்சு. இஸ்லாமிய ஆட்சி நடந்துட்டு இருக்குது. மக்காவில இருந்து சில பெண்கள் வராங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்கள்ட்ட ஈமான் இருக்குதான்னு பாருங்க. அவர்களிடையே ஈமான் இருப்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் திருப்பி நீங்க அவங்கள அனுப்பவானோ. இது ஹுதைபியா உடன்படிக்கை செஞ்ச நேரம் இறக்கப்பட்ட வசனம். இது ஏனென்று சொன்னால் அவர்கள் ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவர்களுக்கு ஹலால் இல்லை. ஏனென்றால் அவர்கள் நிராகரிப்பவர்கள். வலாஹும் யஹில்லூன லஹுன், இந்த முஸ்லிமானவர்களுக்கு அந்த ஆண்கள் ஹலால் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே முஸ்லிமுக்கு ஹலால் ஒரு முஸ்லிம் மட்டும்தான். அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்ற பொழுது, இந்த இணை வைப்பாளர்கள் நஜஸுன், நஜஸ்னா எல்லாரும் தெரியும், நஜீஸ் நஜீஸ் நாங்க பாவிப்போம். இணை வைப்பாளர்களை அல்லாஹ் சொல்லுகின்றான் நஜஸுன் என்று. எனவே அவர்கள் எப்படி ஹலால் ஆகுவார்கள்? எனவே இளைஞர்கள் சற்று சிந்திக்க வேண்டும். உங்களுக்கு அந்நிய பெண்கள் அழகாக ஷைத்தான் காட்டலாம், நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய பாதை பிழையானது. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு நீங்கள் அவர்களை ஹலால் இல்லாதவர்களை நீங்கள் ஆசை வைக்கின்றீர்கள். ஹலால் இல்லாத ஒருவர் மீது நீங்கள் ஆசை வைக்கின்றீர்கள். ஹலால் இல்லாத ஒருவரை நீங்கள் திருமண பந்தம் பேசுகின்றீர்கள். ஹலால் இல்லாத ஒருவரை எப்படி திருமண பந்தம் பேசுவது? எனவே இந்த இடத்திலே எங்களிலே ஓட்டை இருக்கிறது, வெக்கம் இல்லாமல் சொல்ல வேண்டும். எனவே ஈமான் உள்ளவர்கள் திருந்து கொள்வார்கள், முனாஃபிக்குகள் திருந்தவே மாட்டார்கள். ஈமான் இருப்பதாக தங்களை வேஷம் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வேஷதாரிகள் திருந்த மாட்டார்கள். முஸ்லிம்கள் மூமின்கள் திருந்துவார்கள். இந்த நிலையிலிருந்து எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அழிவின் பால் நாங்கள் சென்றுவிடுவோம். எனவே இந்த நிலையை சுட்டிக்காட்டுவது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை. அப்படியான ஒன்று நடந்தால் சொல்ல வேண்டும், தடுக்க வேண்டும். ஹலால் இல்லாத ஒரு பெண்ணை ஒரு ஆண் பார்ப்பது கூடாது, திருமண பந்தம் பேசுவது கூடாது. எப்படி அது ஹலால் ஆகும்? ஹராம் இல்லையா? அதே போன்று மறுபக்கம் ஒரு சோடியை, ஒரு முஸ்லிமான சோடியை, ஒரு முஸ்லிமான ஆணைத்தான் பெண்ணுக்கு நாங்கள் பார்க்க வேண்டும், பேச வேண்டும். இஸ்லாத்தை ஏற்று வருவார் தானே என்று பார்ப்பது முறையல்ல. அபு தல்ஹாவுடைய விடயம், அவராக வந்து ஒரு முஸ்லிமை பொன் கேட்கின்றார். அப்பொழுது அந்த மூமினான முஸ்லிமான அந்த சஹாபியா என்ன சொல்லுகின்றால், நீ இஸ்லாத்திற்கு வா. அவள் வெளியிலே போகவில்லை, அவள் வெளியிலே பந்தம் பேசவில்லை. இந்த நடைமுறையை தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி தந்தார்கள். அதைத்தான் அல்லாஹ்வும் சொல்லுகிறார், நாங்கள் தானே உங்களை சோடி சோடியாக படைத்திருக்கின்றோம். நீங்கள் அறியாத எத்தனையோ படைப்பினங்களுக்கு நாங்கள் சோடியை வைத்திருக்கின்றோம், தாவரங்களுக்கு நாங்கள் சோடியை வைத்திருக்கின்றோம். நாங்கள் ஏன் மீன் கற்பதை செய்ய வேண்டும்? அதற்காக நாங்கள் முயற்சியை விடக்கூடாது. எனவே வாலிபர்கள் தவறான பாதையிலே செல்வதற்கு காரணம் தாய். ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்வது, அந்த தாயுடைய அரவணைப்பிலே தான் அந்த பிள்ளையுடைய வளர்ப்பு இருக்கிறது. தாய் இல்லாமல் வளரக்கூடிய பிள்ளை என்பது, அனாதை பிள்ளை என்பது மிகவும் அரிது. அது ஆயிரத்திலே ஒன்று இருக்கலாம். எனவே இந்த தாய்க்கு சரியான இஸ்லாம் ஊட்டப்பட வேண்டும். தாயை கண்காணிப்பது தகப்பன். தகப்பன் சரியான இஸ்லாத்தை அவன் கற்று அந்த மனைவியை சரிவர அவன் நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிள்ளை ஒரு முஸ்லிமான மூமினான பிள்ளையாக இருக்கும். நீங்கள் பாடுபட்டு ரத்தம் சிந்தி சம்பாதித்து அந்த பிள்ளைகளுக்கு உணவளித்து உங்களுடைய மரணத்திற்கு பிறகு அப்பொழுதுதான் அந்த பிள்ளையிலிருந்து லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் சாலியானவர்களாக இருந்தால் அவர்களே அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளுக்குரிய பாய்தா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளை சாலியான பிள்ளைகளா நீங்க வளர்க்க வேண்டும். எனவே உங்களுடைய பிள்ளை இஸ்லாத்திற்கு அப்பால் ஹலால் இல்லாத ஒரு துணையை தேடுமாக இருந்தால் தடுத்து நிறுத்த வேண்டும். பந்தம் பேசுவதல்ல, ஒப்பந்தம் செய்வதல்ல, ஹலால் இல்லை. இரண்டு சாராரும் இதனை தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி ஒருவர் உங்களுடைய பார்த்து உங்களுடைய மகளை ஒருவர் கேட்டு வந்தால் இஸ்லாத்திற்கு வா. அவர் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அவர் பார்க்க வேண்டும், இஸ்லாத்தில் இருக்கிறாரா இல்லையா. அநியாயம் நீங்கள் கவலையோடு அந்த பிள்ளையை வயது சென்று முடித்து கொடுக்கின்றீர்கள். தியாகம் செய்த பிள்ளையை அவன் அந்த பெண்ணுக்காக இஸ்லாத்திற்கு வந்து என்ன செய்யும்? பிறகு அந்த பெண்ணை கொண்டு அவனுக்கும் இஸ்லாம் இல்லை, பெண்ணுக்கும் இஸ்லாம் இல்லை. இதற்கு தான் இந்த பிள்ளையை வளர்த்தீர்கள். இந்த பிள்ளையின் மூலமா உங்களுக்கு என்ன லாபம்? அந்த பிள்ளையை பராமரிந்திருக்கலாம், நீங்கள் ஒரு லாபமும் இல்லை. ஏன் உங்களுக்கு உதவி துவா கேட்காது அந்த பிள்ளை? அந்த பிள்ளையின் மூலமாக இந்த லாபம் உங்களுடைய மரணத்துக்கு பிறகு உங்களுக்கு வந்து சேராது. எனவே இந்த விடயத்திலே முஸ்லிம்களாக நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் இப்படியான ஒரு காரியத்தில் ஈடுபட்டால் அவர்கள் நாங்கள் உபதேசம் செய்ய வேண்டும். பார்த்துக் கொண்டிருக்க கூடாது, தனியன் வந்துவிடும் என்று நினைக்க கூடாது. ஏன்? ஆல் இம்ரான் 103வது வசனம், உங்களை அல்லாஹ் சகோதரர்களாக மாற்றிருக்க. நாங்கள் குடும்பம், எனது குடும்பம், என்னுடைய ஜமாத், என்னுடைய குடும்பம். எப்படி தனியன் வரும்? என்னுடைய பிள்ளை தவறு செய்தால், என்னுடைய மனைவி தவறு செய்தால் நான் பார்த்துக் கொண்டிருப்பேனா? என்னுடைய சகோதரன் சகோதரன் செய்யக்கூடிய தவறை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எனவே தான் அல்லாஹ் தஆலா முன்புல அந்த வேதம் கொடுக்கப்பட்டவரை அழித்தான், ஹலாக்காக்கினான். ஏன்? அவர்களில் ஒரு தவறு செய்தால் அவர்கள் சுட்டிக்காட்ட மாட்டார்கள், பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அது அவர் தான் செய்தார். நாங்க சரியா இருந்தா சரி, நாங்க சரியா இருந்தா சரி இல்ல, நாங்க சரியா இருக்க மாட்டோம். தவறு செய்யறவன் கூடுற நேரம் நானும் அந்த தவறுக்கு போய் விழுவன். தவறு செய்பவர்கள் கூடுகின்ற பொழுது என்னை அறியாமல் நானே மாறிவிடுவேன். எனவே தவறை திருத்த வேண்டும். எனவே எனது அன்பு சகோதரர்களே, என்னிலே எனது குடும்பத்திலே தவறிந்தால் தயவு செய்து எனக்கு சுட்டி காட்டுங்கள், நான் திருத்திக் கொள்வேன். அல்லாஹு தஆலா இரண்டாவது அத்தியாயம் 221 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், இணை வைக்கக்கூடியவரை, இணை வைக்கும் ஒரு பெண்ணை நீங்கள் ஒரு முஸ்லீமுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைக்காதீர்கள். அவர்கள் ஈமான் கொண்டால் சரி, வல அமத்துன் மூமினத்துன் ஹைரோன் மின் முஷ்ரிக்கத்தை. பாருங்க, இவ்வளவு அழகா சொல்ற, ஒரு முஸ்லீமுக்கு இணை வைக்கிற பெண்ணை நீங்க திருமணம் செஞ்சு வைக்காதீங்க. ஒரு அடிமையான ஒரு மூமினான பெண் அந்த முஸ்லிமுக்கு சிறந்தவர், மின் முஷ்ரிகத்தின் அந்த இணை வைக்கும் பெண்ணை விட. வலவு ஆஜபத்துக்கும், வலவு ஆஜபத்துக்கும், அந்த பெண் உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடியவளாக இருந்தாலும் சரி, செல்வ சீமாட்டி, படித்த டாக்டர், இந்த பெரிய அந்தஸ்து தானே டாக்டர்னா என்னமோ மலக்காத்தம், ஏமாத்திரவானம், நீங்க ஏமாந்திரவானம், அவள் இணை வைப்பவள் தான், ஹலால் இல்லை, அசுத்தம். ஒரு நாளும் ஒரு அடிமையான ஒரு மூமின் தான் உங்களுடைய விசுவாசியான ஆணுக்கு பொருத்தம். எவ்வளவு ஒரு சிறந்த, எவ்வளவு ஒரு உயர்ந்த கோத்திரத்திலே ஒரு நாட்டினுடைய ஒரு ஜனாதிபதியுடைய மகளாக இருந்தாலும் சரி, எப்படி ஆச்சரியம் மூட்டக்கூடியவளாக இருந்தாலும் ஈமான் சொல்லவில்லை என்றால் ஹலால் இல்லை. அதே போன்று மறுபக்கத்தை அல்லாஹ் சொல்கிறார், வலா துன்கியுல் முஷ்ரிகீன் ஹத்தாயும் இன்ன, இணை வைக்கக்கூடிய ஆண்களை நீங்கள் உங்களுடைய பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்காதீர்கள். எனவே இது அல்லாஹு தஆலா அந்த குடும்பத்தார்களுக்கும், அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஜமாத்தார்களுக்கும் இடக்கூடிய கட்டளை, நீங்கள் திருமணம் செய்து வைக்காதீர்கள். இது ஒரு கட்டம். எனவே இதுவும் பிழை, அவர்களாவை துணை தேடிக் கொள்வதும் பிழை, இரண்டுமே ஹலால் இல்லை. எனவே இந்த விடயத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இந்த ஜாஹிலிய சிந்தனையின் காரணமாக எங்களுடைய குடும்பங்களை பிள்ளைகள் பெறுவதை நாங்கள் ஒருபோதும் குறைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி நாங்கள் செய்வோமாக இருந்தால் 1435 வருடங்களுக்கு முன்பு என்ன ஜாஹிலியத் இருந்ததோ அதற்கும் எங்களுக்கும் வேறுபாடு கிடையாது. நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். என்ன இஸ்லாம் பேசியும் நாங்கள் வேலை இல்லை அந்த சிந்தனை வருமாக இருந்தால் ஜாஹிலிய சிந்தனை, இதுதான் ஜாஹிலியத், அனைவரும் சொல்லக்கூடிய ஜாஹிலியத். இதுதான் நாங்கள் மேலதிகமாக சில விடயங்களை சொல்லுகின்றோம். அடிப்படையாக அவர் ஜாஹிலியத்தை என்ன சொன்னார்கள், உணவிற்கும் அவர்களை வளர்க்க வேண்டும், திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதை அஞ்சி அவர்கள் பெண்களை கொலை செய்தார்கள். அதே சிந்தனை இன்று எங்களிலே வருமாக இருந்தால் என்ன வித்தியாசம் எங்களுக்கு? இந்த ஜமாத்தில் இருப்பது ஏன், எதற்கு இந்த வேஷம்? அனைவரை கொண்டு இருந்து விட்டு செல்லலாமே. எனவே சைத்தான் எங்களுக்கு இதனை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக காட்டுகின்றான். பிள்ளைக்கு வயது போகின்றது, மாப்பிள்ளை தட்டுப்பாடு, இது எல்லா இடத்திலேயும் உள்ள பிரச்சனை. இது இங்கு மட்டும் உள்ள பிரச்சனையா? ஒரு சகோதரர் இருக்கிறார், அவர் இந்த ஜமாஅத்தில் இருக்கின்றார். அவருக்கு கிட்டத்தட்ட 40 மேல இருக்கும் வயது. அவருடைய சகோதரிகள், மூத்த சகோதரிகள் இருக்கின்றார்கள் பலர் திருமணம் செய்யாமல். எனவே எங்களுக்கு மட்டுமா இந்த பிரச்சனை இருக்கிறது? தவறான வழிக்கு அவர்கள் செல்லவில்லையே. நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ் சோடிகளை வைத்திருக்கின்றான் என்பதிலே நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். உணவளிப்பதிலே எப்படி நாங்கள் ஈமான் கொண்டோமோ அதே போன்று அல்லாஹ் சோடிகளை வைத்திருக்கின்றான் என்பதிலும் ஈமான் வர வேண்டும். அல்லாஹு தஆலா நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று எங்களுடைய பிள்ளைகளை சிறந்த முறையில் நாங்கள் பக்குவப்படுத்தி வளர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இளைஞராக இருக்கின்ற பொழுது 40 பெண்ணை திருமணம் செய்தார்கள். அதே போன்று 40 தாண்டியும் வயோதிபத்தை அடைந்த போது ஒரு சிறு பிள்ளையை திருமணம் செய்தார்கள். இதுதான் இஸ்லாம், இதுதான் இயற்கை, இதுதான் மெட்டிங். எனவே இந்த இஸ்லாமிய இயற்கைக்கு மாற்றமாக ஜாயிரிய சிந்தனை நாங்கள் கொண்டு வந்து ஜாயிரிய முறைப்படி நாங்கள் சோடி பொருத்தம் பார்த்தால் எங்கள இஸ்லாம் எதற்கு, எதற்கு இந்த ஜமாஅத், எதற்கு ஒரு வேஷம்? எனவே இந்த விஷயத்தை மிகவும் ஆழமாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த விஷம் உள்ளத்திலே இருப்பதன் காரணமாக இன்று சிலர் தங்களுடைய பெண் பிள்ளைகளை இஸ்லாத்துக்கு எடுக்காமல் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாப்பிள்ளை இருந்தால் எடுப்போம் என்று. இதைவிட ஜாயிலியத் இருக்கிறதா? நீங்கள் எதற்கு இந்த ஜமாஅத்தில் இருக்கின்றீர்கள்? உங்களுடைய பிள்ளையை இஸ்லாத்துக்கு எடுக்காமல் எதற்கு நீங்கள் பிள்ளை பெற்றீர்கள்? அந்த பிள்ளையின் மூலமாக உங்களுக்கு என்ன லாபம்? அதே போன்று சில இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் இதனை இதிலும் மறைவில்லாமல் சொல்லுகின்றேன். எனவே இந்த மாதிரியான தவறுகளை செய்கின்ற சகோதரர்களை இந்த இடத்திலே வராமல் இருக்கலாம், இந்த ஊரிலே வேறு ஊர்களிலே இருக்கலாம். எனவே எங்கு இருந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு இஸ்லாமிய சிந்தனை அவர்கள் கொடுக்க வேண்டும். ஏன், அவர்களும் என்னுடைய சகோதரர்கள். ஒவ்வொருவரும் நாங்கள் ஈமானோடு மரணித்து இஸ்லாத்திலே மரணித்து அந்த ஜன்னத்தில் பிர்தௌசி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கு இருக்கின்றோம். எத்தனை அத்தியாகங்களை செய்து கொண்டிருக்கின்றோம், எத்தனை லாபங்களை விட்டிருக்கின்றோம், எத்தனை குடும்பங்களை பகைத்திருக்கின்றோம். இவ்வளவு தியாகங்களையும் செய்து கொண்டு இந்த ஜாயிய சிந்தனை வருமாக இருந்தால் என்னுடைய பிள்ளையை இஸ்லாத்திற்கு எடுப்பதற்கு நான் அவர்களுக்கு ஒரு தடையாக இருப்பதாக இருந்தால், வெறுமனே இந்த அற்ப உலக லாபத்திற்காக, வெறுமனே ஒரு சோடிக்காக நான் இந்த காரியத்தை செய்வானாக இருந்தால் என்ன பிரயோசனம்? எனவே அல்லாஹ் தஆலா என்னை உங்களை மன்னிக்க வேண்டும். இப்படியான சிந்தனைகள் எங்களிலே இருந்தால் இந்த நிமிடத்திலே நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் எவர்களுக்கெல்லாம் இந்த விஷயம் செய்து எட்டாமல் இருக்கின்றதோ அவர் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஒவ்வொரு முஸ்லீம்களும் உபதேசத்தை செய்து எங்களால் முடியுமான வரைக்கும் ஆக பெரிய உதவி ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு செய்யும் உதவியிலே ஆக பெரிய உதவி என்ன தெரியுமா? அவன் ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுப்பதுதான். இதுதான் ஒரு சகோதரன் சகோதரன் செய்யும் உதவி. அந்த உதவியை நாங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை தேடி கொடுப்பது, ஒரு பெண்ணுக்கு ஆணை தேடி கொடுப்பது, அதுல எந்த மறைவும் இருக்கக்கூடாது. உண்மையை சொல்லி அவர்களுக்கு சோடியை ஏற்படுத்தி கொடுப்பது தான் சிறந்த உதவி. ஏன் தெரியுமா சிறந்த உதவி? இந்த உதவியை செய்பவருக்கு நல்ல பேர் கிடைக்காது. இந்த உதவியை செய்தால் நீங்க தானே நல்ல பொண்ணுன்னு சொன்னீங்க, நீங்க தானே நல்ல குடும்பம்னு சொன்னீங்க, நாளைக்கு அவங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்தா நாங்கள் முடிஞ்சு. எனவே இதையும் பொருட்படுத்தாமல் எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி தான் வேண்டும் என்று ஒரு முஸ்லீம் இதிலே இறங்குவதன் காரணமாக தான் பெரிய உதவி என்று சொன்னார்கள். எனவே இந்த விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு எங்களுடைய பிழைகளை திருத்தி எங்களுடைய வாழ்க்கையை சீர் செய்து கொள்வோம். எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக. அக்குல் கவுலி ஹாதா. புதன்கிழமைக்கு அசர் மகரிப் வளமையான புதன்கிழமைக்கு பிறகு உள்ள பாடம் இஷா தொழுகைக்கு பிறகு இருக்கு. கட்டாயமா இந்த பாட வகுப்புகள்ல யாரும் பொடுப்போக்கு செஞ்சிடாதீங்க. முடியுமான வரைக்கும் இந்த பாடம் வகுப்பு இருக்கிறது. சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம், அதனால கூட சில பேருடைய வருகைகள் குறைவாக இருக்கலாம். இந்த வகுப்புகள் உங்களுக்கு சரியாக இல்லாட்டி ஈமான் இருக்காது. அன்றுள்ள அந்த சஹாபியா பெண்கள், யா ரசூலல்லா, ஆண்கள் தீனே படித்து செல்கின்றார்கள், எங்களுக்கும் ஒரு நாளை ஒதுக்கி தாருங்கள் என்று பெண்கள் வலிய வந்து ஒரு நாளை ஒதுக்கி பாடம் படித்தார்கள் இஸ்லாத்தை. இன்று இஸ்லாம் போட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது, சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது, வாருங்கள் வாருங்கள் என்று. எனவே யாராவது இதுக்கு வராமல் இருந்தால் அந்த சகோதரிகளை கூப்பிட்டுக் கொண்டு வாருங்கள். தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, சற்று சிந்தித்து பாருங்கள். நாங்கள் இந்த உலகத்திற்காக என்னெல்லாம் செய்கின்றோம், எவ்வளவு தூரமெல்லாம் போகின்றோம். எனவே இந்த தீனோடு இணைப்பு இல்லை என்றால், இந்த ஹதீஸ் பாடங்களோடு இந்த பயான்களோடு எங்களுடைய இணைப்பு தொடர்பு இல்லை என்றால் இந்த ஜாகிரியத்தெல்லாம் வரும். இதைவிடவும் ஜாகிரியத்து வரும். பிறகு இறுதியிலே அழிந்து இஸ்லாம் இல்லாத நிலையிலே மரணிக்க வேண்டி வரும். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. அக்குல் கவுலி ஹாதா. அஸ்தக்ஃபிருல்லாஹி வ அஸ்தக்ஃபிருல்லாஹி.